உங்களெல்லாம் இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கொழும்பு நகரில் இந்த பகுதியில் வெள்ளவத்த பகுதியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நம்ம சில ஆன்மீக விஷயங்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக எல்லோரும் உங்களுடைய நாட்களை தினசரி ஒரு நாள் முழுக்க எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களை கேட்குறோம். தொலைக்காட்சி பெட்டியில் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள் ஓடுது. தொலைக்காட்சியில் ஏதேதோ விஷயங்களை கேட்கறதுக்காக நம்மளுடைய நாளை நம்ம செலவிடுறோம். அதுக்கு பதிலில் இன்றைக்கு நம்ம இங்கே கொஞ்ச நேரம் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஆன்மீக விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு கடலை போன்றது. தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம வந்து இங்கே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஆன்மீகம்னு வரும்போது, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மாவை பற்றியது. ஆன்மாவை பற்றிய விஷயங்கள் ஆன்மீகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆன்மீகத்தினுடைய இன்னொரு முக்கியமான பங்கு கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஆன்மீகம் அப்படிங்கிறது கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளுதல் தான். அந்த வார்த்தையானது ஆன்மாவை பற்றியது அப்படின்னு சொன்னப்பட்டால் கூட ஆன்மீகம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இது கடவுளை பற்றியது அப்படின்னு. இன்றைக்கு நம்ம கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கடவுள் யார் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த சொற்பொழிவு அல்லது இந்த விவாதம் ஆனது எந்த ஒரு நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்புகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தத்துவபூர்வமாக கடவுளை நம்ம அணுகலாம். கடவுள் அப்படின்னா யார், அவர் எப்படி இருக்கணும், அதை பற்றி நம் அவரை பற்றி நம்ம எங்கேருந்து தெரிந்து கொள்ளலாம், எப்படி தெரிந்து கொள்ளலாம், நமக்கு சொல்லித்தரக்கூடிய யாரெல்லாம் நமக்கு சொல்லித்தர முடியும் கடவுளை பற்றி, அப்படி தெரிந்து கொள்ளப்படக்கூடிய கடவுள் அவர் யார், இதை நம்ம வந்து கொஞ்சம் தத்துவபூர்வமாக போகலாம். நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், நம்மளுடைய மதம் வேற்று மதம் இதெல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி வச்சிடலாம். மதம் அப்படிங்கிறது ஆன்மீகமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன வித்தியாசம்? மதம் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், வெறும் நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஆன்மாவை பற்றிய உண்மையான அறிவு, கடவுளை பற்றிய உண்மையான அறிவு. ஸோ இங்கே நம்ம வந்து கடவுளை நம்ம மதத்தை அடிப்படையாக வைத்து அணுக வேண்டாம், இங்கே தத்துவத்தை அடிப்படையாக வைத்து அணுகலாம். பல நேரங்களில் மதம் அப்படிங்கிறது வெறும் மன எழுச்சியாகவே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு எங்களுடைய மதம் ஒரு ஒரு வெறித்தனம், மத வெறி, ஒரு மத பற்றுதல், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். கடவுளை பற்றி தத்துவபூர்வமாக நம்ம வந்து தத்துவபூர்வமாக அப்படின்னா உண்மையாக எப்படி அவர் அணுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முதல்ல. கடவுள் அப்படின்னா யார், எப்படிப்பட்டவர், யார், ஏன் கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து வருது? பல நேரங்களில் நிறைய பேர் சொல்கிறதுண்டு, கடவுளே கிடையாது, கடவுள் இல்லை, கடவுளை நம்புவோன் முட்டாள், கடவுளை பரப்புவன் காட்டு மிராண்டி, இப்படிலாம் ஒரு சிலர் சொல்கிறது உண்டு. கடவுள் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு முற்றிலுமாக கடவுள் பற்றிய கருத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் பலர் உண்டு. பலர் கிடையாது, ஒரு சிலர். ஆனால் கொஞ்சம் புத்தியோடு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்னு ஒருத்தர் இருக்கணும். இன்றைக்கு இந்த உலகமானது பல விஷயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த உலகத்தில் உலகம் தானாக இயங்கிறது கிடையாது. அதனால் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் ஒருத்தர் இருந்தாகணும். இப்போ ஒரு மோட்டார் கார் இருக்கு அப்படின்னா, அந்த காரை இயக்கக்கூடியவர் ஒருத்தர் இருந்தாகணும். காரை இயக்குவதற்கு ஆள் இல்லாமல் அந்த காரானது செயல்படாது. ஒரு இயந்திரம் இருக்கு அப்படின்னா, அந்த இயந்திரத்தை செயல்படுத்தக்கூடியவர் ஒருத்தர் இருக்கணும். அதற்கு பின்னாடி ஒரு நபர் இல்லாமல் அந்த இயந்திரம் தானாக எதுவுமே செயல்படாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே தானாக செயல்பட்டதா நமக்கு வந்து தெரியாது, எதுவுமே கிடையாது. ஒரு அறிவற்ற நபர்களுக்கு வேண்டுமானால் அது தானாக செயல்படுற மாதிரி தெரியலாம். உதாரணத்துக்கு இந்த மின்விசிறி இங்கே இயங்குது. இந்த மின்விசிறி இங்கே இயங்குது அப்படின்னா, ஒரு அறிவற்றவனுக்கு சுவிட்சை போட்டால் அது ஓடுது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அறிவுள்ளவனுக்கு என்ன தெரியும்னா, இதற்கு பின்னாடி ஒரு மின்சாரம் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு சில இன்ஜினியர்கள் இருக்காங்க. அவங்களுடைய மேற்பார்வையின் கீழே தான் இந்த மின்சக்தி தயாரிக்கப்படுது. இல்லைனா மின்சக்தி தயாரிக்கப்பட முடியாது. எந்த ஒரு சக்தியை எடுத்துக்கொண்டாலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தாலும், அதற்கு பின்னாடி யாராவது ஒரு நபர் இருந்தாக வேண்டும், ஏதாவது ஒரு சக்தி இருந்தாக வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உலகம் மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி இந்த உலகத்தினுடைய எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் யார்? நிச்சயமாக யாராவது ஒரு இந்த உலகத்தில் நம்மளுடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருந்தே ஆகணும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திங்கிறது நிச்சயமா இருந்தாகும். ஏன்னா காற்றை நம்ம கட்டுப்படுத்துறது கிடையாது, இந்த மின்சக்தியை நம்ம கட்டுப்படுத்துறோம். காற்றை நம்ம கட்டுப்படுத்துறது கிடையாது, மழையை நம்ம கட்டுப்படுத்துறது கிடையாது, குளிரை நாம் கட்டுப்படுத்துவது கிடையாது, வெப்பத்தை நாம் கட்டுப்படுத்துவது கிடையாது, சுனாமியை நாம் கட்டுப்படுத்துவது கிடையாது, பூமி நடுக்கத்தை நாம் கட்டுப்படுத்துவது கிடையாது. நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் இருக்கு. அப்போ அதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவர் யாரோ ஒருத்தர் இருக்கணும். நம்மளுடைய கண்களுக்கு அவர் புலப்படவில்லை அப்படிங்கிறனால கட்டுப்படுத்தக்கூடியவர் இல்லை அப்படின்னு முடிவு செஞ்சோம்னா, மின்விசிறியை பார்த்து இதற்கு கட்டுப்படுத்தக்கூடிய நபர் இல்லைன்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு சிறிய குழந்தை அல்லது அறிவற்ற ஒரு நபரை போலத்தான் நம்மளும் செயல்படுறதா ஆயிடும். அதனால இந்த உலகத்திற்கு அப்பால யாரோ ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நபர் இருக்கணும். அவர் ஒருவரா பலரா பல பேர் இருக்கலாம், ஒருத்தரும் இருக்கலாம். இதைத்தான் மதங்கள், பல்வேறு மதங்கள் சொல்லித்தரும். பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு மதத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை பற்றி பல தகவல்களை கொடுக்கும். சில நேரங்களில் தகவல்கள் முழுமையானதா இருக்கு, சில நேரங்களில் அந்த தகவல்கள் வந்து முழுமையற்றதா இருக்கு. அதை பற்றி நம்ம ஆனா மதங்கள் வந்து கடவுளை பற்றிய தகவலை நமக்கு கொடுக்குது. அது எல்லாருக்கும் தெரியுது. மதம் அப்படின்னா கடவுளை பற்றி சொல்லித்தரக்கூடியது. சரி, கடவுளை பற்றி நாம் மதத்தை அடிப்படையாக வைத்து தெரிந்து கொள்றோம். இந்த உலகத்துல பல்வேறு மதங்கள் இருக்கு. மிக அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்துவ மதம். கிறிஸ்துவ மதத்துல கடவுளை பற்றி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். கடவுள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா, கிறிஸ்துவ மதத்துல பதிலே இல்லை. கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக அல்லது தூதராக அவதரித்தார். அவர் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி அவர் தோன்றினார். அவர் தன்னை கடவுளுடைய மகன் அல்லது தூதர் அப்படி தான் தன்னை வந்து சொல்லிக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோருமே கடவுளுடைய மகன் சொல்லியிருக்கார். இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளுடைய மகன் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் செயல்பட்டார். மற்றவர்கள் கடவுளுடைய மகன் அப்படிங்கிறத உணராமல் செயல்படுறாங்க. எப்படி பார்த்தாலும் அவர் கடவுளுடைய மகனாக செயல்பட்டார். அவர் கடவுள் கிடையாது. இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் இயேசுவையே கடவுளாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை புரிந்து கொள்றது, கடவுளை பற்றிய தகவல் கிறிஸ்தவ மதத்தில் இல்லை. கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கிறார், அவர் யார், அவருடைய குணங்கள் என்ன. கடவுள் அப்படிங்கிறவர் கருணை உள்ளவர் அப்படி, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. கருணை அப்படின்னா அந்த கருணை எப்படிப்பட்டது, இந்த தகவலும் அவர்கள்கிட்ட கிடையாது. அல்லது அவர்கள் இவர்கள்னு பார்க்கறதோட நம்மளை ஒரு மதத்தோட நம்ம வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எனக்கு நான் இந்த மதம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அடையாளப்படுத்த வேண்டாம். பொதுவாக பார்க்கலாம், எங்கே தகவல் இருக்கோ, எங்கே வந்து நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். அது புத்திசாலித்தனம். நம்ம வந்து சும்மா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எனக்கு தெரிஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம இல்லாமல் நல்ல விஷயங்கள் எங்கே இருக்கோ அதை எடுத்துக்கிறதுக்கு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். உயிர்களை கொல்லாதீர்கள், உங்களை போன்றே உங்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய குடும்பத்தினரை நடத்துவீங்களே அது மாதிரி நீங்கள் உங்களுடைய அக்கம் பக்கத்தினரையும் நடத்துறீர்கள். இப்படி சில நல்ல உபதேசங்களை சொல்லி கொடுத்துருக்கார். நல்ல உபதேசங்கள் அப்படிங்கிறது பொதுவாக மனித சமுதாயத்தில் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கடவுள் யார், அதற்கான கேள்விக்கு அவர் விடை கொடுக்கல. அவர் சொன்னது எல்லாமே பரலோகத்தில் வாழும் பரமபிதாவே, இறைவனை பற்றி அவர் சொல்லும்போது பரலோகத்தில் வாழும் பரமபிதான்னு சொன்னார ஒழிய அவர் யார், இன்னும் தெளிவா அவர் இன்னும் எங்க இருக்கிறார், இந்த விஷயம்லாம் சொல்லல. கடவுள் அப்படிங்கிறவர் பரலோகத்தில் வாழக்கூடியவர். பரலோகம் எங்க இருக்கு, அவருடைய பெயர் என்ன, இது போன்ற தகவல்கள் அவர் கொடுக்கல. அவர் கொடுக்கல அப்படிங்கிறதோட அவர் எத்தகைய மக்களுக்கிட்ட பிரச்சாரம் பண்ணாரோ அத்தகைய மக்களுக்கு அதை பற்றிய ஆர்வம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணின்றிருந்தார், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லின்றிருந்தார். அத்தகைய மக்கள் அந்த நல்ல விஷயங்களுக்காகவே அவர் வந்து கொன்னுட்டாங்க. யாரையும் கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆனால் அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சு அவரை ஏறக்குறைய கொன்று விட்டார். அதுதான் அத்தகைய நபர்கள். அவங்கக்கிட்ட அதிகமான தத்துவங்களை பற்றி அவர் பேசவே இல்லை. தத்துவங்களுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. சில நல்ல நீதி கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்புறம் இஸ்லாமிய மதத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா அவர்களுக்கு கடவுளை பற்றி என்ன அவங்க சொல்லித்தராங்க. கடவுள் என்பவர் மிகப்பெரியவர், அல்லாஹு அக்பர். கடவுள் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரியவர், அவர் அல்லாஹ். அவருக்கு அல்லாஹ் அப்படின்னா இறைவன், கடவுள், அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுத்தது. அவருடைய தன்மைகள், அவர் மிகப்பெரியவர் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கார். எப்படி அவர் மிகப்பெரியவர், அவர் யார், அவர் ஒரு நபரா, இஸ்லாமிய தர்மத்தின் பிரகாரம் கடவுள் ஒரு நபர் அல்ல, அவர் ஒரு அருவமானவர் அல்லது ரூபம் இல்லாதவர், கடவுளுக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரூபம் கிடையாது அப்படின்னா என்ன? கடவுளுக்கு ரூபம் கிடையாதுன்னா அப்ப கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள்னா என்ன? எது கடவுள்? இப்ப என் கை இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த ரெண்டு கரங்களுக்கு நடுவில் எதுவுமே இல்லை, எந்த ஒரு ரூபமும் கிடையாது. அப்ப இது கடவுளா? இந்த ரெண்டு கரங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி ஒரு கடவுளா? ரூபம் இல்லாததுன்னா அப்படின்னா என்ன? எப்படிப்பட்டது? ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்துக்கு அப்பால ரூபமே இல்லாம என்னமோ ஒன்று இருக்கு, அது கடவுளா? சரி, ரூபமே இல்லாத ஒன்று கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கணும், எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்க வேண்டும். கடவுள் ஒரு விஷயத்தை படைத்து இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட அந்த விஷயம் இல்லாம இருக்க முடியாது. கடவுள் அப்படிங்கிறவர் எல்லா சக்தியும் உடையவராக இருக்கணும். இதெல்லாம் கடவுளுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கங்கள். கடவுள் அப்படிங்கிறவர் எல்லா சக்தியும் உடையவராக இருக்கணும். அவர்கிட்ட எந்த சக்தியும் இல்லாமல் இருக்க முடியாது. அவர் படைக்கக்கூடிய ஒரு பொருள் கிட்ட இருக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இல்லைன்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது. கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாம்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறாங்க. கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்கள், மிருகங்கள் எல்லாமே அப்படின்னு இஸ்லாமியர்களும் சொல்கிறாங்க. இஸ்லாமிய தர்மத்தில் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, அப்போ நம்மை படைத்த இறைவனுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த எல்லா தகுதிகளும் இருந்தாக வேண்டும, அதை விட பல மடங்கு அதிகமாக இருந்தாகணும், அப்போ தான் அவர் கடவுளாக இருக்க முடியும். ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம், இது ஒன்றும் கடினமானது கிடையாது. நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ், அவருக்கு ரூபம் இல்லை அப்படின்னா நமக்கு ரூபம் இருக்க முடியாது. நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கு ரூபம் இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி ரூபம் இருக்க முடியும்? சாத்தியம் இல்லை. அவர்கிட்ட இல்லாத எதுவும் நம்ம கிட்ட வர முடியாது. நமக்கு இன்றைக்கு ஒரு ரூபம் இருக்கு, ஒரு உடல் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கலை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. சரி, புத்த மதத்துக்கு வந்தோம் அப்படின்னா, புத்த மதத்துல கடவுளை பற்றி எந்த கருத்துமே கிடையாது. புத்த மதத்துல பொறுத்தளவு கடவுளே கிடையாது, அதனால இந்த கேள்விக்கு அங்கே இடமே கிடையாது. கடவுள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இடமே கிடையாது. ஏன்னா கடவுளே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது, இந்த உலகமும் கிடையாது, இந்த வீடும் கிடையாது, இந்த எதுவுமே அங்கே இல்லை. அதுதான் புத்த மதம். அதனால கடவுளை பற்றி பேசுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. சரி, பெருசாக இருக்கக்கூடிய பல கொள்கைகளோடும் பல கோட்பாடுகளோடும் பலவிதமான முரண்பாடுகளோடும் இருக்கக்கூடிய ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஹிந்து மதத்தில் பொதுவாக பலவிதமான கோட்பாடுகள் இருக்கு. ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இறைவனுக்கு உருவம் உண்டு, அந்த இறைவன் விஷ்ணு அல்லது அந்த இறைவன் சிவன் அல்லது அந்த இறைவன் ஒருத்தர் அல்ல பல பேர், சிவா விஷ்ணு பிரம்மா பிள்ளையார் முருகன் துர்கா இந்திரன் சந்திரன் இப்படி பல பேர் இருக்கிறதாவும் ஒரு சிலர் சொல்றாங்க. சரி, இதை எப்படி நம்ம அணுகிறது? ஹிந்து மதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்க்கல அப்படின்னா பலவிதமான முரண்பாடுடைய கருத்துகள் இருக்கிற மாதிரி தோன்றலாம். சில நேரங்களில் ஹிந்து மதத்தில் கடவுளுக்கு உருவம் இல்லாம்பாங்க, சில நேரத்தில் பார்த்தா கோயிலில் வச்சு ஒரு உருவத்தை வச்சு கும்பிட்டு இருப்பாங்க, சில நேரத்தில் கடவுள் ஒருவர்னு சொல்லுவாங்க, கடவுள் பல பேர்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பலவிதமான முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்து மதம் அது எல்லாம் முரண்பாடு உடையது, ஒதுக்கிடலாம் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒதுக்கினாலும் மற்ற மதங்கள்லையும் தகவல் கடவுளை பற்றி எந்த தகவலும் இல்லையே, அப்போ எந்த மதமுமே கடவுளை பற்றிய தகவலை முழுசாக கொடுக்கல. இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், எந்த ஒரு மதங்களுமே கடவுளை பற்றிய தகவலை முழுமையாக தரல. ஆனால் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கடலுக்குள்ளார இதுக்கான விஷயங்கள் ஆனால் பொதிந்து இருக்கு. உண்மையில் இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு மதமே அல்ல. இது வந்து எல்லோரையும் ஏற்று செல்லக்கூடிய ஒரு வகையான ஆன்மீக பாதைன்னு சொல்லலாம். ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையானது நீங்கள் வேத சாஸ்திரங்கள்லேயோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள்லேயோ கூட பார்க்க முடியாது. சைவ சித்தாந்தத்தில் கூட ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையானது இஸ்லாமியர்கள் சிந்து நதிக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களை சொல்றதுக்காக சொன்னாங்க. சிந்து அப்படின்னு ஒரு நதி இருக்கு வட இந்தியாவில். அந்த சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களை இஸ்லாமியர்கள் சிந்தூஸ் அப்படின்னு அழைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய மொழியில் சி அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, அதனால ஹிந்துஸ்னு அழைத்தார்கள். அதனால இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்துக்கள்னு ஆயிட்டாங்க. ஆனால் இது ஒரு மதம் கிடையாது. இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மதம்னு ஆயிடுமா? அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் பலதரப்பட்ட வேறுபட்ட கருத்துகள் இருக்கு. அந்த கருத்துகள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். கொஞ்சம் ஆழமாக இதை யோசிக்கணும். இது வந்து அதனால தான் முதலே சொன்னேன், நான் ஒரு இந்து அப்படிங்கிற உணர்வோடையோ, நான் ஒரு புத்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம வந்து கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டாம். நம்ம வந்து தத்துவபூர்வமாக கடவுளை அணுகுவதற்கு பார்க்கலாம். சரி, ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கடவுள் அப்படிங்கிறவர் நிறைய பேர் இருக்காங்க, பிரம்மா, சிவா, விஷ்ணு, முருகன், பிள்ளையார், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, எத்தனையோ தேவர்கள், 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஆனால் யார் கடவுள்? இவர்கள் எல்லோருமே சமமா? இவர்கள் எல்லோருமே கடவுளா? இதை நம்ம கொஞ்சம் அணுகலாம். இவர் சரி, கடவுள் அப்படிங்கிறவரை பற்றி வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? வேத சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது பொதுவாக இந்துக்களால் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று. அதுதான் ஹிந்து அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நம்ம சொன்னமே, ஹிந்து அப்படிங்கிறது இந்த நதிக்கு அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாரும் ஹிந்துக்கள். ஹிந்துக்கள் எல்லாரையும் ஒரே பகுதியில் நீங்கள் கொண்டு வரவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களோட, முரண்பட்ட கருத்துக்களோட வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு இது, வேத சாஸ்திரங்கள். இவங்க எல்லாருமே வேத சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்துக்கு நம்ம வரலாம். ஒருத்தர் வேத சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அவர்களுக்கு இந்துவா யாருமே பொதுவாக கருதுறது கிடையாது. வேத சாஸ்திரங்கள் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. வேத சாஸ்திரங்கள்ல இதே போன்ற முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. சில நேரங்களில் வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது, சிவபெருமானை வழிபட சொல்லி சொல்லுது, சிவபெருமானை பற்றி நிறைய புகழ்ந்து சொல்லுது. சில நேரங்களில் பார்க்கும்போது விஷ்ணுவை பற்றி நிறைய புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் பார்க்கும்போது விநாயகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் பார்க்கும்போது இந்திரனை பற்றி பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரிக், யஜுர், சாம, அதர்வணம், இந்த வேதங்களில் பெரும்பாலான பகுதிகளில் யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த யாகங்களில் பெரும்பாலானவை இந்திரனை நோக்கி தான் இருக்குது. இதை எப்படி நம்ம அணுகிறது? ஆனால் அதே வேத சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, கடவுள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் கொஞ்சம் ஆழமான தத்துவம் இருக்குது. இந்த தத்துவத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? முதல்ல ஒன்றுன்னா பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து கடவுள் பல பேர்னு சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் பார்க்கலாம். பலவிதமான கடவுள் இருக்கார் அப்படின்னா அவர்களுக்கு எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் ஆதி இருந்தாகணும். எல்லோருக்கும் மேலே பெரியவர் ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா அவர்கள் எல்லாரும் சமமாக இருக்க முடியாது. பலவிதமான கடவுள் இருக்க முடியாது. கடவுள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான் இருக்கணும். இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் ஒருத்தர் தான் இருந்தாகணும். இப்போ இலங்கைன்னு ஒரு நாடு இருக்கு. இந்த நாட்டை கட்டுப்படுத்தக்கூடியவர் ஒருத்தர் தான் இருந்தாகணும், சரியா? இந்த நாட்டை கட்டுப்படுத்தக்கூடியவர் யார்? யார்? ராஜபக்ஷே. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ராஜபக்ஷே. அவர் ஒருத்தர் தான் இந்த உலகத்தை இந்த இலங்கையை கட்டுப்படுத்தக்கூடியவர். வேற யார் இந்த இலங்கையை கட்டுப்படுத்துறாங்க? ஏதாவது ஒரு நாட்டிற்கு 10 ஜனாதிபதிகள் இருக்க முடியுமா? இல்லை 33 கோடி ஜனாதிபதிகள் இருக்க முடியுமா? அப்படி 33 கோடி ஜனாதிபதிகள் இருந்தா அந்த நாடு எப்படி செயல்பட முடியும்? முடியுமா? 2 ஜனாதிபதி இருக்க முடியுமா? முடியாது. கடவுள் அப்படிங்கிறவர் நம்ம சொன்னோம், அவர் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவராக இருக்க வேண்டும். அவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும், பல பேர் இருக்கிறது சாத்தியம் இல்லை. வேத சாஸ்திரங்களை நம்ம கொஞ்சம் அணுகி போனோம் அப்படின்னா வேத சாஸ்திரங்களும் வந்து கடவுள் ஒருத்தர் தான் தான் சொல்லுது. கடவுள் பல பேர் அப்படிங்கிறத வேத சாஸ்திரங்கள் ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஆனா பலவிதமான தேவர்கள் இருக்காங்க, 33 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லுது. அது எப்படிங்க? கடவுள் ஒருத்தருங்கிறீங்க, 33 கோடிங்கிறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜனாதிபதி ராஜபக்ஷே அவரு கீழே இந்த இலங்கையை நிர்வகிக்கிறதுக்காக எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க இலங்கையில? யாருக்கு தெரியாதா? 300 பேர் இருக்காங்க. 300 அமைச்சர்கள். இந்தியாலேயே அவ்வளவு அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இலங்கையினுடைய நிர்வாகத்திற்காக 250 அமைச்சர்கள், 300 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர்கள்லயும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன துறை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கு. எல்லா அமைச்சர்களும் சரியும் கிடையாது, சமம் கிடையாது. உதாரணத்துக்கு எனக்கு தெரியல, இந்தியாவில் இருக்கிறத வச்சு சொல்றேன். உதாரணத்துக்கு பொருளாதாரத்துக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் கொஞ்சம் பெரிய அமைச்சர். பொருளாதாரம், இராணுவம், குறிப்பாக இலங்கையில் இராணுவ அமைச்சர்னா கொஞ்சம் பெரிய பதவி. உள்துறை, வியாபாரம், தகவல் தொடர்பு, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய துறைகள். ஒரு சில துறைகள் வந்து சும்மா சராசரி துறை, சாதாரண ஒரு துறையாக இருக்கலாம். பல இங்கே என்ன எளிமையான துறைகள் என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஒரு சில துறைகள் இருக்கலாம். எதுக்கு? அதாவது ரொம்ப எளிமையான ஒரு சில துறைகள். அவருக்கு ஒன்றும் பெரிய அளவில் சக்தி கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே அமைச்சர்கள். அதே மாதிரி நம்ம வேத சாஸ்திரத்தை உள்ள நோக்கி போனோம்னா அங்க என்ன சொல்றதுன்னா, நித்யோ நித்யானாம் சேத்தனச்சேதனானாம் ஏகோ பவுனாம் யோ விததாதி காமான். ஏகோ பவுனாம், ஒரே ஒரு முதலாளி இருக்கார், அவர் மற்ற எல்லோருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறார். ஆனா அவர் பல அமைச்சர்கள் மூலமா செயல்படுறார். எப்படி ஜனாதிபதியானவர் பல அமைச்சர்கள் மூலமா செயல்படுறாரோ அது மாதிரி கடவுள் பல தேவர்கள் மூலமாக செயல்படுறார். எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க. இந்த தேவர்கள் எல்லோரும் பொறுப்பெடுத்திருக்காங்க ஒவ்வொரு துறைக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்னி நெருப்பு அப்படிங்கிற ஒரு துறைக்கு உதவி அமைச்சராக இருக்கார். ஒரு அமைச்சருக்கு கீழே எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க? ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் கீழே நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்க. அது மாதிரி அக்னி நெருப்பு அப்படிங்கிறதுக்கு அமைச்சராக இருக்கார். அவருக்கு கீழே நிறைய நிர்வாகிகளும் இருக்காங்க. அவர்களும் தேவர்கள் தான், ஆனால் அவர்கள் வந்து உப்ப தேவர்கள்னு அழைக்கப்படுறாங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது போன்ற தேவர்கள் கூட அது போன்ற இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் சேர்த்து தான 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்க. இந்திரனுடைய துறை என்னன்னா மழை. மழையை பொழிய வைக்கக்கூடியது இந்திரனுடைய துறை. அந்த துறைக்கு அவர் அமைச்சர். ஏன் இந்திரன் அதிகமாக வழிபடப்படுகிறார் அப்படின்னா, ஜீவன்கள் வாழ்றதுக்கு மிகவும் மிக அத்தியாவசியமானது மழை. மழை பொழிந்தால்தான் மக்கள் எதுவும் வாழ முடியும். மழை பொழிந்தால்தான் நீராதாரம் இருக்கும். நீராதாரம் இருந்தால்தான் நம்மளால் ஏதாவது ஒரு சில பொருள்களை வந்து பயிரிட முடியும். பயிரிட்டால் அதிலிருந்து விளையக்கூடிய பொருளை தான் நம்ம வந்து சாப்பிட முடியும். அதனால் நம்ம நீராதாரத்துக்கு முக்கியமாக இருக்கிறார் மழை. நீருக்கு தனியாக வருணன் இருக்கார், ஆனால் மழை அதற்கு இந்திரன் அதிபதியாக இருக்கார். அதனால் அவர் வந்து மற்ற தேவர்கள் எல்லோருக்கும் மன்னனாக கருதப்படுறார். ஏன்னா மழையை அடிப்படையாக வைத்து தான் மித்த எல்லா விதமான வளர்ச்சிகளுமே இருக்குது. மனித சமுதாயம் வளர்ச்சி பெறுறதுக்கு அடிப்படை மழை. அந்த மழையில் கொண்டுதான் கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், பர்ஜன்யாத் அன்ன சம்பவம். மழையிலிருந்து அன்னங்கள் வருது, உணவு. அந்த உணவை அடிப்படையாக வைத்துதான் எல்லோருமே வாழ்றாங்க. உணவு இல்லைன்னா மனிதனும் வாழ முடியாது, மிருகங்களும் வாழ முடியாது, யாருமே வாழ முடியாது. மழை பொழியவில்லை அப்படின்னா நம்ம என்ன தொழிற்சாலையில் தயாரிக்கக்கூடிய நட்டு போல்ட்டையா சாப்பிட முடியும்? ஆ, யாராவது சாப்பிட முடியுமா? நட்டு போல்ட்டா சாப்பிட முடியாது, அது சாத்தியம் இல்லை. அதனால மழை பொழிவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்திரன் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேவனாக சொல்லப்படுறார். ஆனால் இன்னும் பலவிதமான துறைகள் இருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேவர்களுக்கு மேலே எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறது மும்மூர்த்திகள். இந்த உலகத்தை வந்து படைப்பதற்காக பிரம்மா இந்த உலகத்தை நிர்வகிப்பதற்காக விஷ்ணு, இந்த உலகத்தை அழிப்பதற்காக சிவபெருமான். இப்படி மும்மூர்த்திகள் இருக்கிறதா நம்ம படிக்கிறோம். இப்போ பல பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன வரும்னா, பொதுவாக இந்து மதத்தினர்கிட்ட இவர்களில் உயர்ந்தவர் யார், இவர்களில் யார் கடவுள், கடவுள் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன பொருள், என்ன பொருள், கடவுள் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன பொருள், ஓகே, அந்த வார்த்தைக்கான பொருள் கேட்கிறேன் நான். அவருடைய தன்மைகளை கேட்கவில்லை. கடந்தும் இருப்பார், உள்ளும் இருப்பார், அதனால அவர் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுறார். கடந்தும் இருப்பார்னா எதை கடந்து இருக்கிறார், உள்ளும் இருப்பார்னா எதற்குள்ளே இருக்கிறார். கடவுள் அப்படிங்கிறவர் யார் ஒருத்தர் இந்த ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்காரோ, இந்த உலகமானது பலவிதமான செயல்கள்னால இயங்குது, ஆனா இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவராக யார் இருக்காரோ அவர் கடவுள். அதே சமயத்துல இந்த உலகத்திற்கு அவர் அப்பாற்பட்டவராக இருந்த போதிலும் இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு இடங்களிலும் உள்ளும் இருக்கிறார். அவர் கடவுளாக அறியப்பட வேண்டும். சரி, எல்லாவற்றையும் கடந்தவர் யார்? மும்மூர்த்திகள் பார்க்கிறோம். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயாக இருக்கணும். அவர் தான் எல்லாவற்றினுடைய ஆதியாக இருக்க வேண்டும். அவரே மூலம். அவருக்கு ஆதி என்று எதுவும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அத்தகைய நபர் தான் கடவுளாக அறியப்பட வேண்டும். பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஆதி இருக்கு. இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் போத்தம் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதற்கு ஒரு ஆரம்பம் இருக்கு. இந்த போத்தலை ஒரு தொழிற்சாலையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் இதை தயாரித்தார்கள். இது கொஞ்சம் வருடம் இருக்கு, வருடங்கள் கூட இருக்காது, மாதங்கள், கொஞ்சம் மாதங்கள் இருக்கு. அதன் பிறகு இது மக்கி போயிடுது. இது வந்து மக்கும் பொருளா மக்காத பொருளோ ஏதோ ஒரு விதத்துல இது வந்து அழிவுற்று விடுது. சில பொருள்கள் மக்கக்கூடியவை, சில பொருள்கள் மக்காத பொருள்கள். மக்கக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் சரி, மக்காத பொருள்களாக இருந்தாலும் சரி, அந்த பொருளானது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அழிந்து விடுகிறது. கடவுள் அப்படிங்கிறவர் இந்த ஆதியும் அந்தமும் இல்லாதவராக இருக்க வேண்டும். சரி, ஒரு சிலர் சிவபெருமான் தான் ஆதி அந்தமற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் பகவான் விஷ்ணு ஆதி அந்தமற்றவர்னு சொல்றாங்க. பெரும்பாலும் யாரும் வந்து பிரம்மா ஆதி அந்தமற்றவர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லோருக்கும் தெரியும், பிரம்மாவானவர் பகவான் விஷ்ணுனுடைய தொப்புள் கொடியிலிருந்து வந்த தாமரை தண்டில மேல பிறந்தவர் பிரம்மா. நம்ம கொஞ்சம் வேத சாஸ்திரத்தை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா உலகமும் எப்படி தோன்றியது, இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது விஷ்ணு அவர் ஆதியில அவர் மட்டுமே இருந்தார், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. விஷ்ணு அவரிடமிருந்து பல்வேறு லோகங்கள் தோன்றின. அந்த லோகங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் உள்ள புகுறார். அப்படி உள்ள புகக்கூடிய விஷ்ணு அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டு வருகிறது, அது தாமரை மலர் வருகிறது. அந்த தாமரை மலர்ல மேல பிரம்மதேவர் பிறந்ததா நம்ம பார்க்கிறோம். அது நீங்க நிறைய இடங்கள்ல விஷ்ணு கோயில்ல போனீங்கன்னா பகவான் விஷ்ணுனுடைய விக்கிரகம் அந்த ரூபத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப நம்மளுடைய ஆராய்ச்சியிலிருந்து பிரம்மாவையும் ஒதுக்கிடலாம். இப்ப நம்மளுடைய ஆராய்ச்சியானது முழுமுதற் கடவுள், இது ஒரு வார்த்தை. கடவுள் அப்படிங்கிறவர் முழுமுதற் கடவுள், எல்லாவற்றுக்கும் முழுமையாக முழுமை பெற்றவராக முதலாம் அவராக இருக்கக்கூடிய கடவுள். அவர் யார்? எஸ், அவர் யார்? முழுமுதற் கடவுள். சிவபெருமானா, விஷ்ணுவா, அல்லது நம்ம முடிவு பண்ண வேண்டாம், நான் அதான் சொன்னேன், ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எதையும் நமக்கு பிடிச்சவர் இவர், நமக்கு பிடிக்காதவர் அவர், நமக்கு தெரிஞ்சது இது, நமக்கு தெரியாதது அது, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். நம்ம வந்து தத்துவபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணலாம். முழு முதற் கடவுள் அப்படிங்கிறவர் சிவபெருமான விஷ்ணுவா? இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு வாதமாக சமுதாயத்தில் இருந்து வருது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எதுக்குடா பிரச்சனை, ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்படி சில பேர் சொல்லிடுவாங்க. தமிழகத்தில் கேட்கறதுக்கு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண். இங்க சொல்லுவாங்களா ஹரியும் ஹரணும்னு சொல்லுவாங்க இங்க. ஓகே, அங்க வந்து ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண். அங்க ஹரன் அப்படின்னா எல்லாருக்கும் அது சிவபெருமானை குறிக்குதுன்னு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம், ஆனா ஹரியும் ஹரணும் ஒரே நபர்களா? அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. நாராயணா, விஷ்ணு, ராமா, கிருஷ்ணா, நரசிம்மர், வராகர், இவர்கள் எல்லாம் ஒரே நபர்கள்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கு, சரியா? பகவான் விஷ்ணு அவர்தான், அவருக்கும் நாராயணருக்கும் வித்தியாசம் கிடையாது, அவருக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லை. அவர்தான் பரமாத்மாவாக இருக்கிறார், அவர்தான் விஷ்ணுதான் ராமராக வருகிறார், கிருஷ்ணராக வருகிறார், எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் அதே விஷ்ணுதான் சிவன் அப்படிங்கிற மாதிரி எங்க சொல்லப்பட்டிருக்கு? அதை நம்ம பார்க்கணும். எங்கேயாவது சொல்லியிருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒரே நபர்கள் தான்னு? அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதிகாரப்பூர்வமாக நமக்கு எதுவும் தென்படலை. ஏன்னா எந்த கதையும் நீ சொல்றது கிடையாது. சிவபெருமான் வந்து திடீர்னு விஷ்ணுவாக மாறிட்டார், இல்லை விஷ்ணுவாக இருந்தவர் சிவபெருமான் ஆயிட்டார், எதுவும் நம்ம வந்து அது மாதிரி எதுவும் பார்க்கறது இல்லை. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒரே நபர்களாக இருக்க முடியாது. சில ஒற்றுமைகள் இருக்கலாம், ஆனா ஒரே நபர்களாக இருக்க முடியாது. சரி, ஒரு சில இந்த ரெண்டு இருக்கட்டும், இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு சிலர் இவங்க ரெண்டு பேருக்கும் மேல பிரம்மன் அல்லது அருவம், பிரம்ம ஜோதி, பரம்பொருள் அருவமானது, அந்த அருவமான பரம்பொருளிலிருந்து தான் இவங்க எல்லாரும் வர்றாங்க, அதனால இவங்க ரெண்டு பேரும் சமமானவர்கள், ரெண்டு பேரும் வேற, ஆனா ரெண்டு பேரும் அருவத்திலிருந்து வராங்க, அதனால ரெண்டு பேரும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. சரி, பரம்பொருள் அருவமானது, அதை கருத்தை நம்ம முதல்லே பார்த்தோம். அது வந்து இஸ்லாமியர்களுடைய கண்ணோட்டத்தில இருந்து பார்த்தோம். இப்போ அதே கருத்தை ஹிந்து சமயம் அல்லது வேத கலாச்சாரத்தினுடைய கருத்துல இருந்து பார்த்தோம்னா பரம்பொருள் அருவமானதா? வேத சாஸ்திரங்கள் சொல்லுது ஜன்மாத்யஸ்ய யதஹ, அதாவது கடவுள் அப்படிங்கிறவர் யார்னா, யார்கிட்ட இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் தோன்றியதோ அவரே கடவுள். இதுதான் கடவுளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். யார் ஒருத்தர் கிட்ட இருந்து எல்லாம் தோன்றியதோ அவரே கடவுள். கடவுள் அப்படிங்கிறவர் சர்வசக்திமான், எல்லா சக்தியும் பொருந்தியவர். கடவுள் அப்படிங்கிறவர் சச்சிதானந்த மயமானவர் அல்லது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, அருமையான ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. தமிழ்ல சச்சிதானந்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியாதா? அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. பரம்பொருள்ங்கிறது வேற. எனி எப்படி பார்த்தாலும் சார், சத் அப்படின்னா நிலையானவர், சித் சித் அப்படின்னா அறிவு நிரம்பியவர், ஆனந்த அப்படின்னா ஆனந்தமயமானவர். கடவுள் பரம்பொருள், அவர் நிலையானவர், அவர் நித்தியமானவர், அவர் மாற்றத்திற்கு உட்படாதவர். பரம்பொருள் மாற்றத்திற்கு உட்படாது, அல்லது கடவுள் மாற்றத்திற்கு உட்படாதவர். யாரெல்லாம் வந்து பரம்பொருள் அருவமானது அப்படின்னு இந்து மதத்தில் சொல்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நானும் அருவமானவன். அதாவது பரம்பொருள் அருவமானது, நான் ஆத்மா, ஆத்மாவுக்கும் உருவம் கிடையாது. முக்தி அப்படிங்கிறது என்னன்னா பரம்பொருளோடு ஐக்கியமாகுதல். பரம்பொருள் இறைவன், அருவமானவர், பிரம்ம ஜோதி, இப்படி பல வார்த்தைகள்னால சொல்லப்படக்கூடிய அந்த இறைவனோடு ஒன்றரை கலத்தல், இதுதான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா பரம்பொருளானது மாற்றம் இல்லாது நிலையானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பரம்பொருள் அவர் எப்படி மாறி இருக்கிறார்? இந்த யாரெல்லாம் வந்து இந்து மதத்தில் பரம்பொருள் அருவமானதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய கருத்து என்னன்னா, நானும் கடவுள், நீயும் கடவுள், நானும் கடவுள், எல்லோரும் கடவுள், எல்லோரும் பிரம்மன், எல்லோருமே பிரம்மன். அப்படின்னா அப்போ பிரம்மன் இப்போ ஏன் தனித்தனியாக இருக்கு? பிரம்மமானது ஒன்று தான், பிரம்மம் பல இருக்க முடியாது. சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது, பிரம்மமானது ஏக்கம், த்விதீயம் நாஸ்தி. யார் ஒருத்தர் பிரம்மம் இரண்டு இருக்குன்னு சொல்றாங்களோ அவர்கள் நாஸ்திகர்கள். பிரம்மமானது ஒன்றுதான் இருக்க முடியும், ஏக்கம் பிரம்மம், த்விதீயம் நாஸ்தி. ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருக்க முடியும். நானும் பரம்பொருளாக இருந்து நீங்களும் பரம்பொருளாக இருக்க முடியாது. நான் பரம்பொருளாக இருந்தேன் அப்படின்னா நான் இந்த உலகத்தில் ஏன் கஷ்டப்படுறேன், நான் ஏன் இந்த உலகத்தில் சிக்குண்டு தவிக்கிறேன், இந்த கேள்விக்கு பதில் கிடைக்க முடியாது. அதனால நான் பரம்பொருளாக இருக்க முடியாது, அது எல்லோரும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். அது கூட ஒருத்தர் ஒத்துக்காமல் நானும் பரம்பொருள் நினச்சானோ அவனை போல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. நானும் நான் தான் பரம்பொருள், நானே கடவுள்னு ஒருத்தர் நினச்சானா அது ரொம்ப முட்டாள்தனமானது. ஆனா கடவுள் அவர் பரம்பொருள் பரம் சத்யா, அவர் அருவமாக இருக்கிறார். அப்படின்னா அப்ப நான் எங்க, என்னுடைய நிலை என்ன, நான் முக்திக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன், இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அங்க தெளிவான விடை இல்லை. பரம்பொருள் அருவமானவர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சரி, மறுபடி இந்த பக்கம் வரலாம். பரம்பொருள் சிவபெருமானா விஷ்ணுவா? கொஞ்சம் இது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. ஏன்னா இரண்டு பேருமே வேத சாஸ்திரங்களில் புகழப்பட்டிருக்கிறார்கள், இரண்டு பேருமே பல இடங்களில் போற்றப்பட்டு இருக்கிறார்கள். பல நபர்கள், வழிவந்த நபர்கள், சிவனடியார்கள் பலர் சிவனை போற்றி பலவிதமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். விஷ்ணுவினுடைய அடியார்கள் அவர்களும் விஷ்ணுவை போற்றி பலவிதமான பாடல்களை எழுதியிருக்கிறார். அதனால நம்ம வந்து முழுமுதற் கடவுள் யார் அப்படிங்கிற நம்மளுடைய ஆராய்ச்சியில சிவனடியார்கள் கூறிய கருத்துகளையும் விஷ்ணுவினுடைய அடியார்கள் கூறிய கருத்துகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒதுக்கிவிட வேண்டும். நேர வேத சாஸ்திரங்களுக்கு தான் போகணும். ஏன்னா யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்க அவங்கள பத்தி புகழ்ந்து சொல்லலாம், அதை நம்ம வந்து பிரமாணமாக சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நாளைக்கு ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தரை போற்றி புகழ்ந்து நிறைய பாடல்கள் எழுதலாம். நிறைய பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் ஒருத்தரை பரம்பொருளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சிவபெருமானை பிடித்தவர்கள் சிவபெருமானை பற்றி லட்சக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கலாம். அவர்கள் அந்த பாடல்களில் சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கிய நபர்கள் மாணிக்க வாசகர், தேவாரம், திருஞான சம்பந்தர், இவர்களுடைய வார்த்தைகளில் நம்ம பார்க்கலாம் பல நேரங்களில் சிவபெருமானை போன்ற உயர்ந்த தெய்வம் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே மாதிரி ஆழ்வார்களுடைய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் நாராயணரை தவிர வேறு உயர்ந்த தெய்வம் இல்லை, நாராயணன் தான் பரம்பொருள், அது மாதிரி பல விதமான கருத்துகள் அவர்களுடைய பாடல்கள்லையும் இருக்கு. அதனால நம்ம வந்து ஆழ்வார்களுடைய பாடல்கள், நாயன்மார்களுடைய பாடல்கள், இல்லை ஆழ்வார்களை போன்று இருக்கக்கூடிய மற்ற பக்தர்களுடைய பாடல்கள், நாயன்மார்களை போன்று இருக்கக்கூடிய மற்ற பக்தர்களுடைய பாடல்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வைப்போம். ஒதுக்கி வைத்து விட்டு இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய வேத சாஸ்திரங்கள் சிவபெருமானை பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் என்ன சொல்கின்றன. யாராவது ஒருத்தர் தான் பரம்பொருளாக இருக்க முடியும், அவர் விஷ்ணுவா சிவபெருமானா இல்லை ரெண்டு பேரும் சமமா, இதுதான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ரெண்டு பேரும் ஒரே நபரை சொல்கின்றனவா, இல்லை ரெண்டு பேரும் வேறு நபர், அதில் ஒருத்தர் முழு முதற் கடவுள், இன்னொருத்தர் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவரா அப்படிங்கிறத பார்க்கலாம். வேத சாஸ்திரங்கள் அப்படி வரும்போது எதை பிரமாணமாக எடுத்துக்கிறது, எந்த புராணத்தை நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கிறது, அந்த ஒரு கேள்வியும் எழுது. எந்த புராணத்தை எடுத்துக்கொள்வது, வேத சாஸ்திரங்கள் தெளிவாக சொல்லுது ஏகோ பகுனா, ஒரே ஒரு முதலாளி, அப்போ ஒருத்தர் தான் இருக்கணும், இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒரே நபராக இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஒரே நபர்னு ஒரு சில இடங்களில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் தெளிவாக இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், ருத்ரர்களில் நான் சிவபெருமான்கிறேன். ருத்ரர்கள் அதில் நான் சிவபெருமான் சொல்கிறேன், அப்போ கிருஷ்ணர் தான் சொல்கிறாரு நான் தான் சிவபெருமான், அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்படின்னு ஒரு சொல்ல நினைக்கலாம். ஆனால் அங்கே கிருஷ்ணர் இன்னும் நிறைய விஷயங்களும் சொல்கிறார், மலைகளில் மேரு, அசையாதவற்றில் இமயமலை, பாண்டவர்களில் நான் அர்ஜுனன், இப்படி பல விஷயங்களை சொல்கிறார். அப்போ எல்லாமே கடவுளா அப்படின்னா கிடையாது. பகவத்கீதையினுடைய அந்த அத்தியாயமானது விபூத்தி யோகம்னு சொல்லப்படுது. விபூத்தி அப்படின்னா அவர்களுடைய வைபவங்கள், அவருடைய சக்திகள். ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவருடைய சக்திகள் அல்லது அவரிடமிருந்து வந்தவை, அவருடைய அவர் இதெல்லாம் முக்கியமானது, என்னுடைய முக்கியமான சக்திகள் இதெல்லாம். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவருடைய விபூத்திகள் என்னென்னு கேட்டோம்னா அவர் சொல்லலாம், கொழும்புல இந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் என்னுடையது, இது என்னுடையது, அது என்னுடையது, அவருடைய சொத்து என்னவோ அது எல்லாத்தையும் அவருடைய விபூதிகள்னு சொல்லலாம். அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து, அவருக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், என்னுடைய பையன் அமெரிக்காவில் அங்கே படிக்கிறான், என்னுடைய இது, இப்படி இதெல்லாம் விபூதிகள் ஒரு நபருக்கு. கிருஷ்ணர் எதெல்லாம் இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் சிறந்ததை சொல்கிறார் பகவத்கீதையில், இது எல்லாமே என்னுடைய விபூதிகள்னு சொல்கிறேன். அப்போ அது எல்லாமே அவருடைய சொத்து அப்படிங்கிற விதத்தில் தான் அவர் கொண்டு வர்றார், இது எல்லாமே எனக்கு என்னை சார்ந்தவை, என்னுடைய பொருள்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வர்றார். அதனால் அதை வந்து நம்ம அதிகாரப்பூர்வமானதாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நம்ம வந்து சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒன்றுங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அதை வச்சு. ஏன்னா அதை வச்சு எடுத்தோம்னா அதில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், படைத்தளபதிகளில் நான் முருகன்கிறார், சேனாதிபதி படைத்தளபதிகளில் நான் முருகன்கிறார். அப்போ முருகனும் சிவபெருமானும் ஒன்றா, நிச்சயமாக கிடையாது. அதனால் இதெல்லாம் ஒன்றாவும் ஆகவும் முடியாது, இதை வைத்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. வேதசாஸ்திரங்களை படிக்கிறவங்க எல்லோருமே பகவத்கீதையை எடுத்து ஏற்றுக்கொண்டாக வேண்டும். பகவத்கீதையானது பரம்பொருள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறவங்க வாதம் செய்யக்கூடிய எல்லோரும் பகவத்கீதையை ஏற்றாங்க. ஏன்னா பகவத்கீதையானது பகவான் கிருஷ்ணரால் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத காட்டிலும் இது வேத ஞானத்தினுடைய சாரம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கானது கிடையாது. பகவத்கீதையானது இப்போ எப்படி நீங்கள் நாயன்மார்களுடைய பணிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது, நாயன்மார்களுடைய பணிகளானது சிவனடியார்களுடையதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தை, திவ்ய பிரபந்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது விஷ்ணு பக்தர்களுடையதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பகவத்கீதை அது போன்ற ஒரு சாஸ்திரமா? நிச்சயமா இல்லை. அப்படி நம்ம எடுத்தோம்னா எதையுமே தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. வேத சாஸ்திரங்கள் நமக்கு உண்மையை கொடுப்பவை. வேதம் அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள். நமக்கு அறிவை வழங்கக்கூடியவை வேதங்கள். வேதங்களானது பரம்பொருளினுடைய மூச்சிலிருந்து வந்தவைன்னு சொல்லப்படுது. எப்படி பரம்பொருள் நித்தியமானவரோ அதுபோல வேதங்களும் நித்தியமானது. இதற்கு ஆரம்பம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆழ்வார்கள் அருளியதாக இருக்கட்டும், நாயன்மார்கள் அருளியதாக இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு. நாயன்மார்கள் யார் பலர் எழுதி வைத்த விஷயங்களை ஏதோ ஒரு இடத்தில் இருக்க அதை வந்து மன்னன் ராஜராஜ சோழன், சரியா, மன்னன் ராஜராஜ சோழன் அது எல்லாவற்றையும் தொகுக்கும்படி சொன்னார். அதன் அடிப்படையில் ஒருத்தர் அதை தொகுத்தார். யார் தொகுத்தது? சேக்கிலார். எஸ், சேக்கிலார் பெரிய புராணமாக தொகுத்தார். அந்த பெரிய புராணமானது நாயன்மார்களுடைய எழுத்துக்கள் அடங்கியது. அதே போல ஆழ்வார்கள் பன்னிருவர், பன்னிரு ஆழ்வார்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே நாதமுனிகளால் தொகுக்கப்பட்டது. நாதமுனிகள் அவர்கிட்ட ஒரு 10 பாடல்கள் மட்டும் இருந்தது. அந்த 10 பாடல்களை மட்டும் எல்லோரும் பாடிக்கொண்டிருப்பதை கண்ட நாதமுனிகள், அந்த 10 என்ன இருக்கும்னா இது வந்து 1000 இருக்கும், அதனால இந்த 1000 வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி எடுக்கும்போது லக்ஷ்மி கடாட்சத்தினால அவருக்கு அந்த 1000 மட்டும் இல்லாமல் மற்ற ஆழ்வார்கள் பாடின 4000 தேர்ந்து கிடைத்தது. ஸோ இப்படி இவையெல்லாம் நல்ல நெறிகளை உபதேசிக்கக்கூடியவை. இருந்தாலும் இதற்கென்று ஒரு ஆரம்பம் இருக்கு. ஆழ்வார்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், நாயன்மார்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு. பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி பேசினது, அதனால பகவத்கீதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கா அப்படின்னா கிடையாது. என்னங்க நீங்க இதுக்கு மட்டும் ஆரம்பம் இருக்குன்னு சொல்றீங்க, பகவத்கீதைன்னு வந்தவரை மட்டும் ஆரம்பம் இல்லைன்னு சொல்றீங்களே, கட்சி மாறுறீங்களே. ஆழ்வார்கள் இயற்றும் போது அவர்கள் சொல்றாங்க, இது வந்து நான் சொல்லித்தருகிறேன், நான் அவர்களுடைய உணர்ச்சிகளை எடுத்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. நாயன்மார்கள் எழுதும் போதும் அவர்கள் அவர்களுடைய உணர்ச்சிகளை எடுத்து எழுதியிருக்காங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் பேசும்போது அவர் என்ன சொல்றார், இந்த யோக விஞ்ஞானத்தை இமம் விபஸ்வத்தே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். அவ்யயம் கீதையில கிருஷ்ணர் சொல்றார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை. அவ்யயம் அப்படின்னா அழிவற்றது. நான் விபஸ்வானுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், சூரிய தேவனான விபஸ்வானுக்கு இதற்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன், அது பல கோடி வருடங்களுக்கு முன்பு. சூரிய தேவனான விபஸ்வானுக்கு எப்ப சொல்லி கொடுத்தார்? பல கோடி வருடங்களுக்கு முன்பு சொல்லி கொடுத்தார். இது பரம்பரை பரம்பரையா வந்தது, அது விட்டு போனதுனால நான் மறுபடியும் உனக்கு சொல்லித்தரேன். அதனால பகவத்கீதை 5000 வருஷத்துக்கு முந்தினது கிடையாது. பகவத்கீதை நித்தியமானது அப்படின்னு நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டி கூட பகவத்கீதையில் இருக்கக்கூடிய வார்த்தையை வைத்து நீங்க வந்து இது பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி, பல லட்சக்கணக்கான கோடி வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது பகவத்கீதை. இதுக்கு ஆரம்பம் வந்து சூரிய தேவன் கிட்டிருந்து வருது, அதனால இது வந்து பல லட்சம் கோடி வருடங்களுக்கு முந்தியது. குறைஞ்சது அந்த அளவுக்காவது வரலாம். ஆதி அந்தம் இல்லாததுன்னு கீதையில கிருஷ்ணர் உள்ள சொல்றார். அவ்வயம் அழிவற்றது, இந்த ஞானமானது இது இரு எல்லா ஞானத்தையும் விட உயர்ந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் பகவத்கீதையில உள்ளவர். சரி, இந்த பகவத்கீதையை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லிட்டார், அதனால கிருஷ்ணரை பற்றி தான் இங்க சொல்லியிருக்கோம். எப்படி நாயன்மார்கள் சொன்னது சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்கோ, ஆழ்வார்கள் சொன்னது விஷ்ணுவை பற்றி சொல்லியிருக்கோ, பகவத்கீதை கிருஷ்ணரை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிராகரிக்க முடியாது பகவத்கீதையை. அதுல என்ன ஒரு சிறப்பு? பகவத்கீதையை எல்லோரும் ஏற்றுக்கொள்றாங்க. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பகவத்கீதை. பகவத்கீதை யாரும் நிராகரிக்க முடியாது. யார் ஒருத்தர் தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னு வராங்களோ அவங்க எல்லோரும் பகவத்கீதையை ஏற்றாக வேண்டும். பகவத்கீதை ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கானது கிடையாது. பகவத்கீதையினுடைய புகழை சிவபெருமான் பத்ம புராணத்துல வர்ணிக்கிறார். பகவத்கீதையில இருக்கக்கூடிய கருத்துகள் சிவபெருமானுக்கு ஒத்து போகாதவையாக இருந்தால் சிவபெருமான் அக்கருத்துகளை பற்றி புகழ்ந்துரைக்க மாட்டார். எளிமையா புரிந்து கொள்ளலாம். பகவத்கீதையை புகழ்ந்து சிவபெருமான் பத்ம புராணத்துல பேசுறார். பகவத்கீதை அவர் புகழும் போது இதுதான் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களிலே மிக உயர்ந்ததுன்னு சொல்றார். பகவத்கீதையினுடைய அதிகாரத்தன்மையை கிருஷ்ணர் உரைத்தார். ஆனால் அதே சமயத்துல அதை வந்து சிவபெருமானும், இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணர் பகவத்கீதையை பற்றி உயர்வா பேசினதை விட சிவபெருமான் அதே பகவத்கீதையை பற்றி மேலும் உயர்வாக பேசுகிறார். அப்புறம் இந்த பகவத்கீதை யார் எழுதினா? பகவான் கிருஷ்ணர் சொன்னார், ஆனா அதை யார் எழுதினது? யார் எழுதினா? பிள்ளையார். மகாபாரதத்தை பிள்ளையார் எழுதினார். மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதியா நடுவுல பகவத்கீதை வருது. பிள்ளையார் எப்படி மகாபாரதத்தை எழுதினார் யாருக்காவது தெரியுமா? கொம்ப உடைச்சு எழுதினார், அது எல்லாருக்கும் தெரியும். தந்தத்தை உடைச்சு எழுதினார். கொம்புன்னு சொல்லுவாங்களே இங்க தந்தம். கொம்புங்கிறது வந்து மாடு ஆடு, அதுக்குதான் கொம்பு. யானைக்கு வந்து தந்தம். தந்தத்தை உடைத்து எழுதினார், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் வந்து சும்மா எழுதலாத. வியாசர் மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பெரிய காவியத்தை எழுதுறதுக்கு ஆள் தேடினார். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, நீங்க விநாயகரை அணுகுங்க, அவரை எழுத சொல்லுங்க. விநாயகரை அணுகும்போது விநாயகர் அவருக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா, நான் ரொம்ப வேகமா எழுதுவேன். ஏன்னா அவர் 100,000 ஸ்லோகத்தை எழுதணுங்கிறதுக்காக தான் ஒரு நல்ல எழுத்தாளரை தேடினார், நல்லா எழுதுறவங்கள. அதுக்கு விநாயகரை சிபாரிசு பண்ணாங்க. ஆனா விநாயகரோ ஒரு கண்டிஷன் போடுறார், நான் வந்து வேகமா எழுதுவேன், நான் எழுதுற வேகத்துக்கு நீ சொல்லணும். எழுதுற வேகத்துக்கு சொல்ல முடியுமா என்ன? அதாவது அப்பதான் அவர் புதுசா ஒரு கதைகள் எல்லாத்தையும் ஒரு இலக்கிய வடிவத்துல கொடுக்கிறார் வியாசதேவர். சொல்ல முடியுமா? முடியாது, ரொம்ப கடினமாச்சே. வியாசர் யோசிக்கிறார், சிக்கல்ல சிக்கலை கொடுத்துருவார் போல இருக்கே விநாயகர். அப்ப அவர் சொல்றார், சரி நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா ஒவ்வொரு பாடல் நான் சொன்னறியும், அல்லது ஒவ்வொரு செய்யுள் ஸ்லோகம் எப்படி நான் சொல்லணும், ஒவ்வொரு ஸ்லோகத்தை நான் சொன்ன உடனே அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அது ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்துல நீ எழுதலாம். அவர் வந்து அங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ளார அவர் அடுத்ததை வந்து தயார் செய்து கொடுக்கலாம். ஸோ அதனால அவர் கேட்டார் அப்படி வியாசர். அதுக்கு பிள்ளையாரும் ஒத்துக்கொண்டார். அவர் பிள்ளையார் ஒப்புக்கொண்டு அதன்படி அவர் வந்து மகாபாரதத்தை எழுதினார். அப்ப மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பிள்ளையார் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள். சரியா? அப்ப மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பகவத்கீதையானது பிள்ளையாரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இது மட்டுமில்லாமல் நிறைய ஆச்சாரியர்கள், சங்கராச்சாரியர் உட்பட எல்லாருமே பகவத்கீதை ஏற்றிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து பரம்பொருள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம இப்ப கொஞ்சம் நெருங்கி பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளார வரோம். சரியா? சரி, பகவத்கீதையில கிருஷ்ணர் அப்படி என்ன சொல்றார்? பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பிரம்மணோவி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யாவசிச்ச சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்காந்திகஸ்ய. அவர் சொல்றார், பிரம்மன் அல்லது அருவ பிரம்மம், உருவமற்ற பிரம்ம ஜோதி, அதற்கு நான் தான் ஆதாரம்னு சொல்ற. பிரம்மனோகி பிரதிஷ்டா அகம். அகம் அப்படின்னா நான், அதாவது கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு, எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் வேறுபாடு கிடையாது, அது எல்லாரும் அறிந்தது. அவர் தான் பிரம்மனுக்கு ஆதாரம்னு சொல்லிடுறார். அதனால பரம்பொருள் பிரம்மனாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு அங்க இடம் இல்லாம போயிடுது. சரியா? பகவத்கீதையில கிருஷ்ணர் அதை தெளிவுபடுத்திடுறார், பரம்பொருள் பிரம்மனாக இருக்க முடியாது. அப்புறம் இன்னொரு இடத்துல கீதையிலேயே கிருஷ்ணர் சொல்றார், அவ்வக்தம் வியக்தி மாபண்ணம் மன்யந்தே மாம் அபுத்தய பரம்பாவம் அஜானந்தோ மமவ்யம் அனுத்தமம். அவர் சொல்றார், அவ்வக்தம் வியக்தி மாபண்ணம் மன்யந்தே மாம் அபுத்தய. அவ்யக்தத்திலிருந்து வியக்தியாக நான் தோன்றி இருக்கிறேன்னு யார் நினைக்கிறானோ அவன் அபுத்தய, புத்தி இல்லாதவன். அவ்யக்தம்னா என்ன, வியக்தம்னா என்ன? தோன்றாமல் இருக்கக்கூடியது அவ்யக்தம், தோன்றி இருக்கக்கூடியது வியக்தம். அல்லது அவ்யக்தம் அப்படின்னா பிரம்மன், உருவம் இல்லாத ஒரு பிரம்மன், அது வந்து பொதுவா அவ்யக்தம்னு சொல்லுவாங்க. அருவம்னு சொல்றமே தமிழ்ல, அதுக்கு இன்னொரு வார்த்தையா அவ்யக்தம்னு சொல்லலாம். அப்படி அருவமாக இருக்கக்கூடிய நான் உருவத்தை எடுத்து வந்திருப்பதாக யார் மன்யந்தே, யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அபுத்தய, புத்தி இல்லாதவன். பரம்பாவம் அஜானந்தோ மமைவம் அனுத்தமம். பரம்பாவம் அஜானந்தோ, பரம்பாவம் என்னுடைய உயர்ந்த இயற்கையை பற்றி அறியாதவர்கள். உயர்ந்த இயற்கைன்னா என்ன? பகவானுடைய அவர் எப்பவுமே வியக்தியா தான் இருக்க, அவர் அவ்யக்தமா இருந்து வியக்தியா வர்றது கிடையாது. அவர் என்றுமே வியக்தியாக இருக்கக்கூடியவர். அவருடைய இயற்கையானது உயர்ந்தது, பரம்பாவம் அஜானம், பரம்பாவம் மிக உயர்ந்த இயற்கை உடையவரா இருக்கார் அவர். அப்படி என்ன இயற்கை உடையவரா இருக்கார்? சச்சிதானந்தம். மெய்பொருள் இன்பம், தமிழ் மெய்பொருள் இன்பம். அவர் உண்மையானவர், நித்தியமானவர், அறிவு நிரம்பியவர். மெய் அப்படின்னா உண்மை அல்லது அறிவு, பொருள் அப்படின்னா என்றுமே நிலைத்திருக்கக்கூடியவர், இன்பம் அப்படின்னா இன்பமானவர். சாரி, மெய்யறிவு இன்பம், மெய்யறிவு இன்பம். மெய்ப்பொருள் இன்பம்னா அது வேற, அது அறம்பொருள் இன்பம், அது வேற, அது வந்து அறம்பொருள் இன்பம் வீடு, அது வேற. மெய்யறிவு இன்பம், மெய் நித்தியமா இருக்கக்கூடியவர், என்றும் இருக்கக்கூடியவர், அறிவு அறிவு நிரம்பியவர், இன்பம் இன்பமயமான சச்சிதானந்தம், அதுதான் அவருடைய இயற்கை. கிருஷ்ணர் சொல்றார், பரம்பாவம் என்னுடைய இயற்கையானது உயர்ந்தது, இந்த உலகத்தை சார்ந்தது கிடையாது. பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு உருவமுடையவராக இருந்தால் அவரை ஒரு எல்லைக்குள்ளார அடைஞ்சார் கடவுள். கடவுள் அப்படிங்கிறவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும், அவர் கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடவுள் அப்படிங்கிறவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும், கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவராக இருக்கணும், உள்ளும் இருக்கக்கூடியவராக இருக்கணும். ஆனால் நீங்கள் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு சிவன் அப்படின்னு ஒரு ரூபத்தை கொடுத்தீங்கன்னா அவரை ஒரு எல்லைக்குள்ளார அடைக்கிறோம், அதனால அவர் கடவுளாக இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். சரியா? ஆனால் கிருஷ்ணர் அங்க என்ன சொல்றாருன்னா, பரம்பாவம் என்னுடைய இயற்கையானது மிக உயர்ந்த இயற்கை, அது சச்சிதானந்தமான. அந்த சச்சிதானந்த இயற்கையில அவரால் உள்ளும் இருக்க முடியும், வெளியும் இருக்க முடியும். கிருஷ்ணர் கீதையில சொல்ற, எல்லா ஜீவனுக்கு உள்ளாரையும் நான் இருக்கேன். ஈஸ்வர சர்வபூதானி ஹிருதேசு அர்ஜுன திஷ்டதி. ஓ அர்ஜுனா, இறைவனாக நான் எல்லோருடைய உள்ளும் இருக்கிறேன். சர்வச்ச சாகம் சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ, எல்லோருடைய இதயத்துக்குள்ளேயும் நான் இருக்கிறேன். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் ச, என்னிடமிருந்து ஞாபகம் வருகிறது, மறதி வருகிறது, ஞானமும் வருகிறது. இதெல்லாம் கிருஷ்ணர் அங்க தெளிவுபடுத்துறார். அவருடைய இயற்கையானது மிக உயர்ந்தது. அவர் ஒரு சாதாரண நபரும் கிடையாது. சில நேரத்துல மக்கள் அதான் நினைப்பாங்க. அதையும் கிருஷ்ணர் வந்து கண்டிக்கிறார். அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனு ஆசிரித்தம் பரம்பாமஜானந்தோ பரம்பாமஜானந்தோ. எனிவே அடுத்து அதில் கொஞ்சம் மாறி சொல்வார், அதே விஷயங்கள் கொஞ்சம் அதே கருத்தை கொஞ்சம் மாற்றி சொல்வார். இன்னொரு இடத்துல அவஜானந்தி மாமூடா, முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள் அல்லது அறியாமல் இருக்கிறார்கள். நான் மனிதனாக வரும்போது, மனிதனைப் போல தோன்றும்போது, மனிதர்களிடையே தோன்றும்போது என்னையும் மனிதனாக நினைத்துக் கொள்கிறார்கள்ங்கிறார். அவர் மனிதனை போன்ற எல்லைகளுக்கு உட்பட்டவர் கிடையாது. மனிதனை போன்ற ஒரு ரூபம் இறைவனுக்கு இருந்தாலும் அவர் அவருடைய ரூபமானது சச்சிதானந்தமயமானது. அது மனித ரூபத்துக்கு இருக்கக்கூடிய எல்லைகளுக்கு உட்பட்டது கிடையாது. பொதுவா கடவுளுக்கு ஒரு ரூபம் கொடுத்தோம்னா அவர் ஒரு எல்லைக்கு உட்படுத்துறோம் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படிப்பட்டது கிடையாது. கடவுளுக்கு கொடுக்கப்படக்கூடிய, கடவுளுக்கு இருக்கக்கூடிய ரூபமானது அல்லது எந்த ரூபம் கடவுளோ அந்த ரூபமானது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. அதை பகவான் பல நேரங்களில் நிரூபிக்கிறார். பொதுவா ஒரு உடல் இருக்கு அப்படின்னா இந்த உடல் ஒரு சில எல்லைகளுக்கு உட்பட்டது. ஆனா கடவுள் அந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரா அவர் அவதரித்த போது 3 மாத குழந்தையாக இருக்கும்போது ஒரு பெரிய அரக்கியை கொன்றார். 3 மாத குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கடவுள் வந்து அப்படி இல்லை. அதற்கு பிறகு பார்த்தோம்னா அவர் 7 வயது சிறுவனாக இருக்கும்போது ஒரு பெரிய மலையை தூக்குறார், கோவர்தன மலையை தூக்குறார். எல்லாருக்கும் தெரிந்து கிருஷ்ணர் மலையை தூக்கினார். ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய மனித சக்திக்கு உட்பட்டு அந்த செயல்களை செய்ய முடியாது. அப்படின்னா அவர் ஒரு மனிதனை போன்ற தோன்றினாலும் அவருடைய ரூபமானது அவ்யயம், அழிவற்றது, உயர்ந்தது, அனுத்தமம், உத்தமமானது. இதை நம்ம வந்து கீதையில இருந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம பேசின்ற கருத்துக்கு வரலாம். பகவத்கீதையில கடவுள் அரூபமானவர் அல்ல அப்படிங்கிறது தீர்மானமா சொல்லிடுச்சு. சரி, இப்ப நம்ம முன்ன பேசின்ற கருத்துக்கு வரலாம். பகவத்கீதையின்படி விஷ்ணு முழுமுதற் கடவுளா, சிவபெருமான் முழுமுதற் கடவுளா அப்படிங்கிற கேள்விக்கு வரலாம். கீதையின்படி பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் அவரே முழுமுதற் கடவுள். கீதையில கிருஷ்ணர் சொல்றார், என்னிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றியது. இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு என்னெல்லாம் இருக்கோ, அவை எல்லாமே என்னிடமிருந்து தோன்றின. கிருஷ்ணர் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னை சார்ந்து இருக்கின்றன, என்னிடமிருந்து தோன்றியவை. அவர் தெளிவா அதை வந்து சொல்றார் பகவத்கீதையில. அவர் அதை தெளிவுபடுத்துற, என்னை விட உயர்ந்தோர் யாரும் இல்லை, எனக்கு சமமானவரும் யாரும் இல்லை, அதையும் அவர் தெளிவுபடுத்துறார். அதனால பகவத்கீதையின் அடிப்படையில் பார்த்தோம்னா கிருஷ்ணர் அவர் முழுமுதற் கடவுள், விஷ்ணு முழுமுதற் கடவுள். அப்ப சிவபெருமானுடைய நிலை என்ன? சிவபெருமானை பற்றி பகவத்கீதையில கிருஷ்ணர் தனிப்பட்ட விதத்துல எதையும் சொல்லல. ஆனா பகவத்கீதையில அவர் வந்து சிவபெருமானை தன்னுடைய விபூதிகளில் ஒன்றாக சொல்கிறார். விபூதிகளில் ஒன்று அப்படின்னா, விபூதியானது எனக்கு என்ன என்னுடைய கட்டுப்பாட்டில் எது இருக்கின்றதோ அதுதான் என்னுடைய விபூதியாக இருக்க முடியும். அல்லது எனக்கு கீழ்பட்டு எது உள்ளதோ அதுதான் என்னுடைய விபூதி. எனக்கு சொந்தமானது எதுவோ அதுதான் என்னுடைய விபூதி. அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். எனக்கு என்ன, எங்கெல்லாம் வீடு இருக்கோ, எனக்கு குழந்தைங்க, இதெல்லாம் என்னுடைய விபூதிகள். கிருஷ்ணர் சிவபெருமானை தன்னுடைய விபூதிகளில் ஒருவராக சொல்லும் போது அப்ப எளிமையா நம்ம புரிந்து கொள்ளலாம், சிவபெருமான் விஷ்ணுவினுடைய ஒரு விபூதி அல்லது விஷ்ணுவே பரம்பொருள். பல நேரங்களில் இது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. பலவிதமான ஆச்சாரியர்கள் எவ்வளவோ பேர் விஷ்ணுவே பரம்பொருள் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறார்கள். இதை நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து நம்மளை சிவனை கும்பிடக்கூடியவர்கள், விஷ்ணுவை கும்பிடக்கூடியவர்கள், புத்த மதத்தை வெளிப்படக்கூடியவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பாகுபடுத்தி பார்க்க வேண்டாம். தத்துவபூர்வமாக இப்போ நம்ம வந்து அலசி ஆராய்ந்தோம். அந்த ஆராய்ச்சியினுடைய இறுதியில் நம்ம வரக்கூடியது பகவத்கீதையினுடைய முடிவாக நம்ம விஷ்ணுவே பரம்பொருள் அல்லது கிருஷ்ணரே பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு முடிவிற்கு நம்ம வரணும். இது வந்து இயற்கையான ஒரு முடிவு. அதே மாதிரி மற்ற தேவர்களுடைய நிலையையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்க அப்போ சிவபெருமானுடைய நிலை என்ன அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மற்ற சாஸ்திரங்களையும் பார்க்கணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறது விபூத்தின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கார் சிவபெருமானை பற்றி, வேற எதுவும் அவரை பற்றி அதிகமாக பேசலை. அதனால நம்ம மற்ற சாஸ்திரங்களை கொஞ்சம் அப்படி பார்க்கலாம். பிரம்ம சங்கீதைன்னு ஒரு அற்புதமான ஒரு காவியம் இருக்கு, ஒரு பிரார்த்தனை இருக்கு. அது பிரம்மதேவர் பிரம்மதேவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரை பற்றியும் எல்லாவற்றை பற்றியும் சுருக்கமாக தெளிவாக கொடுக்கிறார். அதில் அந்த பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மதேவர் சொல்றார், ஷீரம் யதித்தா விகார விசேஷ யோகா சஞ்சாயத்தே நகித பிருத்தஹஸ்தி ஏதோ எஸ் சம்புதம் அபிததா சமுபைதி காரியா கோவிந்த மாதி புருஷம் தமஹம்பஜான். அவர் சொல்றார், எப்படி ஒரு பாலானது தயிராக திரிபடைகின்றதோ அதுபோல பகவான் விஷ்ணு இந்த இயற்கையோடு இணைந்து சிவபெருமானாக திரிபடைகிறார். அது எல்லாவற்றுக்கும் ஆதி புருஷராக இருக்கக்கூடிய கோவிந்தனை நான் நமஸ்கரிக்கிறேன் வரார். சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடானது மற்ற தேவர்களை போன்ற ஒரு வேறுபாடு கிடையாது. அதனாலதான் நம்ம முதலே பார்க்கிறோம் சிவபெருமான் ரொம்ப உயர்ந்தவர். நம்ம பார்த்தோம் ஒரு ஜனாதிபதி இருக்கார், அவருக்கு கீழே நிறைய மந்திரிகள் இருக்காங்க, ஆனா அதுல ஒருத்தர் ஒரு சிலர் வந்து ரொம்ப முக்கியமான மந்திரிகளா இருப்பான். அது போன்ற ஒரு நிலை சிவபெருமானுடைய நிலை. இன்னும் சொல்ல போனா சிவபெருமான் இந்த மொத்த ஜட உலகத்தையுமே கட்டி காக்கிறார். இந்த உலகமானது, இந்த உலகத்தினுடைய படைப்பானது துர்க்கையின் மூலமாக, அவங்க தான் இந்த உலகத்தில் ஜீவன்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறதுக்கு பொறுப்பாளி. நம்ம இந்த உலகத்தை விட்டு முக்தி அடையணும்னு நினைக்கிறோம், இந்த உலகத்தில் ஒருத்தரை வச்சுக்கிறதுக்கா ஒருத்தரை பந்தப்படுத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு துர்க்கை கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. துர்க்கையினுடைய கணவர் சிவபெருமான். அதனால சிவபெருமான் இந்த ஜட உலகத்தினுடைய ஒரு மிக உயர்ந்த அதிகாரி. இந்த உலகத்துல அவருடைய அதிகாரத்தன்மை மிக மிக உயர்ந்தது. மற்ற எல்லோ தேவர்களை காட்டிலும் அவர் மிக உயர்ந்த அதிகாரத்தன்மை உடையவர். அவருடைய அதிகாரத்தன்மையை நம்ம குறைத்து விடக்கூடாது. அவர் இந்த உலகத்திற்குள்ளார, இந்த உலக செயல்களுக்குள்ளார சிவபெருமானுடைய அதிகாரத்தன்மை மிக மிக அதிகம், மிகவும் உயர்ந்த அதிகாரம் பெற்றவர் சிவபெருமான். இருந்தாலும் அவர் வந்து முழு முதற் கடவுள் அல்ல. இந்த உலகத்துக்குள்ளார அவர் பெரியவர், அவருக்கு மேல இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு விஷ்ணு கிருஷ்ணர் பெரியவராக இருக்கிறார். இதை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த ஜட உலகத்தோடு தொடர்புல வரார் சிவபெருமான். ஆனால் விஷ்ணு இந்த ஜட உலக தொடர்புகளுக்கு அப்பாற்பட்டவர், அவருக்கும் இந்த ஜட உலகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அதுதான் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம விஷ்ணு பரம்பொருள், அவரே பரம்பொருள் அப்படிங்கிறது தான் இதனுடைய தீர்வு. சில நேரங்களில் நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக எத்தனையோ பேர் முளைப்பாங்க, எத்தனையோ பேர் முளைப்பாங்க. துரதிருஷ்டவசமாக நம் ஒரு சிலர் வந்து விஷ்ணுவா சிவனா அப்படிங்கிற வாதத்துக்கெல்லாம் வச்சுட்டு சில நேரங்களில் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு யார் யாரையோ கும்பிட்டுருப்பாங்க. புராணங்களில் சாஸ்திரங்களில் இல்லாத நபர்கள் யார் யாரையோ கும்பிட்டுருப்பாங்க. திடீர்னு ஒரு பாபா வருவார், திடீர்னு ஒரு அம்மா வருவாங்க, திடீர்னு ஒரு ஐயா வருவாங்க, திடீர்னு ஒரு ஆனந்தா வருவாங்க. புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் முளைப்பார்கள். இதெல்லாம் வழிபடக்கூடியவர்கள் அபுத்தையான்னு கூட சொல்ல முடியாது, புத்தி இல்லாதவர்கள் கூட சொல்ல முடியாது, துளி கூட புத்தி இல்லாதவர்கள்னு சொல்லலாம், இல்லை அறிவற்ற மூடர்கள் முட்டாள்கள்னு சொல்லலாம். ஏன்னா பரம்பொருளை பற்றி இவ்வளவு ஆராய்ச்சிலாம் யாரும் செய்யறது கிடையாது. யாரோ ஒருத்தங்க வந்து ஏதோ திடீர்னு ஏதோ விபூதி கொடுத்தா, இல்லை ஏதோ ஒரு ஒரு சங்கிலி கொடுத்தா, இல்லை ஒரு லிங்கம் கொடுத்தா, இல்லை ஒரு கேன்சரை போக்குனாங்க அப்படின்னா உடனே கடவுள் ஆக்கிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடவுள் செத்து போயிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. கடவுள் எங்கேயாவது சாக முடியுமா? கடவுள் அப்படிங்கிறவர் எல்லா கட்டுப்பாடு உடையவர், எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் கடவுள். இதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், அவரை கட்டுப்படுத்தக்கூடியது எதுவும் இருக்கக்கூடாது. அவர் சர்வசக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். கிருஷ்ணர் அதை நிரூபித்தார். அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் இதெல்லாம் சொன்னார், என்னுடைய விபூதிகள் இதெல்லாம் கிருஷ்ணர் வாயில சொன்னார். அர்ஜுனன் கேட்டான், ஓ கிருஷ்ணா நீ சொல்லிட்ட இதெல்லாம் உம்முடைய விபூத்தின்னு சொல்லி, ஆனா வருங்காலத்துல வர்றவங்க நம்புவாங்களான்னு தெரியலையே, அதனால இதெல்லாம் உன்னுடைய விபூத்தின்னு எனக்கு காட்டுன்னு கேட்டான். அப்ப கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தை காட்டினார். விஸ்வரூபத்தை காட்டி அந்த விஸ்வரூபத்துக்குள்ளார எல்லா தேவர்களும், சிவபெருமான் உட்பட எல்லா தேவர்களும் இருப்பதை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டினார். அதன் மூலமா தானே பரம்பொருள் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கவும் செய்தார். ஆனா இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா துரதிருஷ்டவசமா தன்னையே கிருஷ்ணர்னோ, தன்னையே சிவன்னோ, தன்னையே ஒரு அவதாரம்னோ சொல்லிட்டு எத்தனையோ பேர் மக்களை ஏமாற்றத்துக்கு வருவாங்க. இன்றைக்கு ஒருத்தர் முளைப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் போவாங்க. பகவானுடைய அவதாரங்கள் சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பகவான் விஷ்ணுனுடைய அவதாரங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்கள்ல எப்படி எப்போது பகவான் தோன்றுகிறார், எந்த காலகட்டத்தில் அவர் தோன்றுகிறார், இப்படிலாம் பலவிதமான செயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் தோன்றினார், அதே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு கலியுகத்தினுடைய இறுதியில் அவர் மீண்டும் தோன்றுவார். கலியுகத்தினுடைய இறுதியில் அவர் வந்து கல்கியாக தோன்றுவார். கல்கியாக வரும்போது அவர் வெள்ளை குதிரையில்
ஒரு வாள் எடுத்துக்கொண்டு தோன்றுவார். அதுக்கு நடுவில் எத்தனையோ பேர் தங்களை கல்கின்னு சொல்லி ஏமாற்றுவார்கள். அவர்களை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இந்த உபன்யாசம் துரதிருஷ்டவசமாக பதிவு செய்யப்படும் போது பாதியில் நின்றுடுச்சு. ஹரே கிருஷ்ணா.